ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவமும் வல்லமையும் உள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட இன்றைய நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன்.
ஹல்லேலூயா. ஒரு விஷயம், நாங்கள் கண்களை மூடி இந்த வேத வசனத்துக்காக நாங்கள் தேவனிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, மறுபடியும் உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களுக்கு இறங்கி உங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே எங்களை உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறதுக்காய் உங்களுக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்பதை அறியும்படிக்கு என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாட்களை தந்தேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலும் எங்களை சுத்தப்படுத்துகிற இந்த உங்களுடைய சத்தியத்துக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என்னையும் கூட இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி அருளும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன். தயவு செய்து இன்னொரு கதை வாசிங்க சிஸ்டர்.
இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன்.
ஹல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து அநேக செய்திகளையும் அநேக விளக்கங்களையும் கூட நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். ஆனாலும் இந்த நாட்களிலும் கூட தேவன் எங்களுக்கு அவருடைய வசனத்தின் ஊடாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்றைக்கெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரிந்த வசனத்தங்களைத்தான் நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆனாலும் அந்த வசனங்களிலே நாங்கள் கவனிக்காத சில பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் கவனித்து தேவனை எங்களுக்கு நேராக்கும், அதாவது தேவனுக்கு முன்பாக நாங்கள் எங்களை கொஞ்சம் சீர்படுத்திக் கொள்ளும்படிக்கு தேவன் எங்களுக்கு இன்றைக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இல்லையா. தேவனுடைய சமூகம் என்பது அவர் ஆனந்தத்தினாலே அந்த களிப்பினாலே எங்களை நிறைக்கிறாராம் இல்லையா. துக்கத்தோடு வருகிறவர்களை, பலகீனத்தோடு வருகிறவர்களை, வியாதியோடு வருகிறவர்களை, கேள்விகளோடு வருகிறவர்களை, ஏக்கத்தோடு வருகிறவர்களை, திகிலோடு வருகிறவர்களை எல்லாம் அவருடைய சமூகத்திலே கூட்டி அவருடைய ஆனந்த தைலத்தினாலே நிரப்பி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் என்றாலே அதற்கு மகிழ்ச்சி என்றுதான் பொருள். அங்கே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, தேவன் இருக்கிறார் அதனுடைய பொருள் மகிழ்ச்சி, நம்பிக்கை இல்லையா. இந்த உலகத்திலே அநேக நேரங்களிலே நம்பிக்கை இல்லாமல் போய்கொண்டிருக்கிற காலங்கள் இது. யாரையும் நம்ப முடிகிறதும் இல்லை, சூழ்நிலைகளை நம்ப முடிகிறதில்லை, தேசங்களை நம்ப முடிகிறதில்லை இல்லையா, சொந்த ஜனங்களையும் நம்ப முடிகிறதில்லை. ஆனால் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறவர் எங்களுடைய தேவன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் தம்மை எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த உலகம் அவரை அறியவில்லை. வேதம் சொல்லுகிறது, உலகம் அவரை அறிந்திருந்தால் அவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாது என்று சொல்லி, அறியாதபடியினால்தான் அவரை சிலுவையில் அறிந்தார்கள். இந்த நாள் கூட தோற்றும் சொன்றாக அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நாள், இந்த வருஷத்திலே மரித்து போனவர்களை குறித்து நினைவு கூறுகிற ஒரு பண்டிகையாக இருக்கிறது, அல்லது ஒரு நினைவு நாளாக இருக்கிறது. ஏனென்றால் மரித்தவர்களை குறித்து அநேக கேள்விகள் உலகத்திலே உண்டு. மரித்து போன எங்களுடைய ஜெனரேஷனை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு கேள்விகள் உண்டு. கிறிஸ்துவை அறியாமலே மரித்து போனவர்களை குறித்தும் அநேகருக்கு உள்மனதிலே கேள்விகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் வேதம் பதில் அளிக்கிறது. வேதத்துக்கு மறைவாக எதுவுமே கிடையாது, எந்த கேள்வியுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். எப்படி என்றால், மரித்தேன் கோமா, ஆனாலும் கோமா உயிரோடு இருக்கிறேன். விளங்கிக் கொள்ளுங்க, இன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கடவுளாக இயேசுவை உலகத்தினுடைய அநேகர் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலுவையிலே ஆணிகளாலே அடிக்கப்பட்டு உயிரை கொடுத்த ஒரு தெய்வமாக அவரை சிலுவையிலே பார்க்கிறதுக்கு இந்த உலகத்திலே அநேகருக்கு பிரியம் இருக்கிறது. இன்றைக்கு அப்படித்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதுக்கு பிறகு ஆமேன். அந்த வசனம் அதோட முடியல, அரைப்புள்ளி. தமிழ்ல சில விஷயங்களை விளங்கிக் கொள்ளும். நீங்க இந்த வேதம் எழுதியிருக்கிற விதத்திலேயே அதனுடைய அர்த்தங்களும் இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடார்கள். ஒருமை, பன்மை, இறந்த காலம், நிகழ்காலம், எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. இங்கேயும் இந்த வசனம் முடிவு விடையில்ல. எப்படி முடிகிறது என்றால், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவு கோல்களை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷ ரூபம் எடுத்து எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு மரணத்தை கடந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. அந்த மரணத்தை மாத்திரம் கடக்கிறதல்ல, அந்த மரணத்துக்கு பிறகு அவர் ஜீவிக்க வேண்டியதுமாயிருந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோல்களை அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜெயமாக எடுத்துக்கொண்டார். இந்த நாட்களிலும் அநேக நேரங்களிலே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாங்கள் கல்லறையிலேயே வைத்து விடுகிறோம். அநேகர் அதனாலதான் தேவதூதன் கேட்டார், உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்களிடத்திலே நீங்கள் தேடுகிறது என்ன? இன்றைக்கு அநேகர் அவருடைய கல்லறையை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனால் கண்ணால காண வேண்டிய ஒரு கண்டு விசுவாசிக்கிற ஒரு சமுதாயமாய் இன்றைக்கும் இருக்கிறார்கள். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த சத்திய வசனத்தை விசுவாசித்து அதை நம்புகிறவர்கள் இன்னும் பாக்கியவான்கள் இல்லையா? ஆண்டவர் இதை சொல்லுகிறதுக்கு என்ன காரணம்? ஆக அவர் மரிக்க வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவசியம் அவர் உயிர்த்தெழுகிறது. அநேக நேரங்களிலே ஏனென்றால் ஒரு வசனத்தை தயவு செய்து என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று கொரிந்தியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே பவுல் ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். அதுக்கு எப்படி என்று பாருங்கள்.
இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன்.
ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவர் அதை டெபினேஷன் பண்ணுகிறார். எப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை என்று சொல்லிட்டு 2வது சொல்கிறார், சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க தீர்மானித்தேன். இந்த உலகத்திலே அநேகர் பல காரியங்களை கிறிஸ்தவ உலகத்திலே புகுத்தி புதிதான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு மாடல்ல வெளிக்கிட்டிருக்கிறார்கள். எப்படியாவது இருக்கட்டும், ஆனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை அறியாத எந்த வாழ்க்கையும் வீணான வாழ்க்கை. அதை தவிர வேற எதை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஏனென்றால் அவர் பூமிக்கு வந்தார் என்றது எவ்வளவு உண்மையோ, எவ்வளவு அதாவது எதுக்காக அவர் சிலுவையில மரித்தார் என்பதும் எங்களுக்கு தெரிய வேண்டும். அதே நேரத்தில் அவர் எதுக்காக எழுந்திருக்கிறார் என்பதும் எங்களுக்கு தெரிய வேண்டும். ஒன்றை முன் மேன்மைப்படுத்தி ஒன்றை விட்டுவிடுவது அல்ல, எல்லாம் சமமாக இருக்கிறது. அவர் வர வேண்டும், வந்தால்தான் மரிக்க வேண்டும், மரித்தால்தான் அவர் உயிரோடு எழும்பலாம். ஹல்லேலூயா. வராமல் மரிக்க முடியாது, மரிக்காமல் உயிர்த்தெழ முடியாது. ஆக தேவனுடைய சித்தம், அவர் எனக்கும் உங்களுக்காக ஒரு ஜெயத்தை எடுக்க வேண்டும். அந்த ஜெயத்தை நானும் நீங்களும் அவரை விசுவாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகத்திலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், தேவன் எதுக்காக எழுந்தார், என்பது எங்களுக்கு அது குறித்து சரியான அறிவும் அநேக நேரங்களில் வருகிறது இல்லை. ஏன் என்று சொல்லி சொன்னால், அதை குறித்து நாங்கள் அடிக்கடி பேசுகிறது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம், உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். ஆனா இந்த வசனத்துல இந்த பகுதியை நீங்கள் பார்க்கிறதை விட இதனுடைய கடைசி பகுதியை குறித்து தான் நீங்கள் அதிகமாய் பார்த்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். 1 பேதுரு எழுதின நிருபம், 1 பேதுரு 2:24.
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
ஹலலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானம் என்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்லோகன். இதை எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமாயிருக்கிறது. ஆனால் மேலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனியுங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். இதை நானும் நீங்களும் அறியாமல், இதை நானும் நீங்களும் விசுவாசிக்காமல், இதை நானும் நீங்களும் மரதயத்திலே ஏற்றுக்கொண்டு உணர்வில்லாமல் இருந்து கொண்டு கடைசியில அவருடைய தழும்புகளால் குணமானம் என்று சொல்லி வியாதியிலிருந்து தப்புறதுக்கு மாத்திரம் அவரை நாங்கள் பிடிக்கிறது எந்த அளவு நியாயம்? ஆண்டவர் கேட்கிறார், நான் வந்து உங்களுக்காக பாடுகள் பட்டு உங்களுக்காக சிலுவையை உத்தரித்து அந்த மரணத்தினூடாக போனது எதுக்காக தெரியாமல் கடைசி வெற்றியை மாத்திரம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் இருப்போமா இருந்தால் நாங்கள் எப்பேற்பட்ட அறிவிலிகள் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எப்பேற்பட்ட சுயநலவாதிகள் இல்லையா? அப்படித்தான் நான் என்ன பார்க்கிறேன். இந்த வசனத்தை நான் கடைசி வசனத்தை மாத்திரம் நான் எனக்கு எடுத்துக்கொள்வேன், ஆனால் நான் ஒரு சுயநலவாதி. அவருடைய தழும்புகளால் குணமான என்று சொல்லி நான் என்னுடைய விசுவாசத்தை பேசுகிற மாதிரி இருந்தாலும் நான் யார்? ஒரு சுயநலவாதி. ஏனென்றால் அவர் என்னிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்று சொல்லி ஒன்று உண்டு. தயவு செய்து என்னிடத்திலே மாத்திரமல்ல உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்று சொல்லி ஒன்று உண்டு. அவரவர் நீங்க தான் நிதானிச்சு தேவனிடத்திலே கேட்கணும். இதுக்கு யாரையுமே உதவிக்கு நீங்க கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அது கட்டாயம் செய்யப்பட வேண்டியது ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் மரித்தது வீணாக போகவில்லை இல்லையா? அவர் எப்படி சொல்லுகிறது வேதம், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அவ உலகத்துக்கு நான் பங்காளிகளாக முடியாது. ஏனென்றா என்னை ஏற்கனவே ஒருவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அப்ப நான் என்ன ரெண்டாம் தரம் விற்க முடியாது, சரிதானா? என்னை ஏற்கனவே ஒருத்தர் வாங்கி இருக்கும் போது ரெண்டாம் தரம் நான் என்னை விற்க முடியாது. ஆக அவர்கிட்டிருந்து திருப்பி நான் அதை வாங்குறதுக்கு வேற ஏதாவது செய்யணும், அப்படி விற்கிறதா இருந்தா. ஆனால் அவர் கொடுத்த விலை மிகவும் உயர்ந்தது. அல்லேலூயா. அதை நாங்க யாரும் திருப்பி கொடுக்க முடியாது எங்கட வாழ்க்கையில இல்லையா? ஆனா அவர் கொடுத்த அந்த விலைக்கு சரிசமனாக எங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்காமல் சில நேரங்களில் சின்ன காரியங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? நாங்க மண்ணிலிருந்து வந்தபடினால எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அநேக நேரங்களில எங்களுடைய விருப்பங்களும் மண்ணை சார்ந்துதான் இருக்கிறது இல்லையா? அது எங்களை இழுக்க பார்க்கிறது. எப்படி ஒரு புவி ஈர்ப்பு மனுஷனை பூமியில இருந்து மேலே எழும்ப விடாதபடிக்கு இழுத்துக் கொள்ளுகிறதோ, அப்படியே பூமிக்குரிய விருப்பங்களும் மனுஷனுடைய விருப்பங்கள் எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது எப்படி, இம்மைக்குரியதுக்காக மாத்திரம் நீங்க கிறிஸ்துவை தேடுவீர்களானால் பரிதவிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஏனென்றால் பூமியில இருக்கிற ஆசீர்வாதங்களும் அதனுடைய நல்வாழ்க்கையின் காலங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். விளங்குதுங்களா? 5-10 வருஷத்துல மாறுதோ இல்லையோ அதனுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். புதுசு புதுசா ஏதாவது வந்து கொண்டே இருக்கு. நேற்று நல்லதா இருந்தது, நாளைக்கு அதை தூக்கி வெளியில போட்டு விட்டுவார்கள் இல்லையா? பாருங்க, சாப்பாடு விற்கிற இடங்களே பாருங்க, ஒரு குறிப்பிட்ட டேட் அடிச்சிருக்கு, அந்த டேட் முடிஞ்சிருந்தா தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. அதுக்கு பேரம் பேசிக்கொண்டிருக்க மாட்டாங்க. அது அது அதனுடைய அந்த நாட்கள் கடக்கும் வரைக்கும் தான் அதனுடைய பெருமதி. அதுக்கு பிறகு அதுக்கு பெருமதி கிடையாது. அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் நாட்கள் கடக்கும் வரைக்கும் தான் எனக்குரிய மரியாதையும் அதற்குரிய பெருமதியும். அதை நான் கடந்து விட்டால் எனக்கு என்னவும் நேரிடலாம், என்னவும் சம்பவிக்கலாம். ஆக ஆண்டவருடைய பார்வையிலே அந்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து போகாதபடிக்கு அதற்கிடையில நான் ஏதாவது செய்ய வேண்டும். அதை குறித்து ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறார்? ஏன்னா இந்த வேதவசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு என்ன செய்யணுமா? பிழைத்திருக்க வேண்டும். ஞானஸ்தானம் என்றது அதுதான். இன்னைக்கு அநேகம் பேர் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு மரித்திருக்கிறார்கள், ஆனால் எழுந்திருக்கவில்லை. புரியுதுங்களா? இன்னைக்கு அநேகம் பேர் என்ன செய்திருக்கணும்? தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு மரித்திருக்கிறார்கள், விட்டு விட்டார்கள். செய்த பாவங்களை விட்டு விட்டது உண்மைதான், தூக்கி போட்டு விட்டது உண்மைதான், ஞானஸ்தானத்தோடு தூக்கி அடக்கம் பண்ணது உண்மைதான், ஆனால் அடக்கம் பண்ணிவிட்டு எழுந்திருக்கவில்லை. ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தண்ணீக்கிலேயே படுத்திருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? நான் பாவமே செய்யாம இருக்க போறேன், எழும்பினா தானே பிரச்சனை. அப்படியே படுத்திருக்கா அப்படியே அடக்க ஆராதனையே தான் போயிரும். அது ஞானஸ்தான ஆராதனை கிடையாது இல்லையா? தண்ணிக்குள்ளே எவ்வளவு நேரம் படுத்திருப்பீங்க? கொஞ்ச நேரம் தான் மூச்சு எடுப்பீங்க. அதுக்கு பிறகு அப்படியே அடக்காராதனையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்து உடனே எழுந்தது உண்டானால் மேலானவைகளை நாடுங்கள். அப்படி என்று சொல்லிச்சினால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நீதி என்று சொல்லி ஒன்று உண்டு. நீதியின் கிரியைகளை நடப்பிக்கும்படிக்குத்தான் இயேசு கிறிஸ்து எழுந்தருளினார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அதை நடப்பிக்கிறதுக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும், அதை நடப்பிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அதுக்கு எதிர்ப்புகள் இருக்கிறது, எங்கே எப்போது செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவு வேண்டும். இப்படியான பல காரியங்கள் இருக்கிறபடினால்தான் நாங்கள் பிறக்கிற குழந்தைகள் மாதிரி தான் எழும்புகிறோம். எழும்பினோம்னு எங்க பிறந்த பிள்ளை எல்லாத்துக்கும் அறிவு இருக்கா? இல்ல. அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு அறிவு இருக்கு, என்ன தெரியுமா? அழுதா பால் கொடுக்குமா. பிள்ளை எதுக்கு? பிள்ளைக்கு அந்த இயற்கையிலேயே கிடைக்கிற அறிவு என்ன தெரியுமா? அழுதா இந்த வாயில கொண்டு நான் பசி ஆடுற அளவுக்கு ஏதாவது வைப்பாங்க. இதுதான் முதல்ல பிள்ளைக்கு தெரிகிற அறிவு. பிறகு வயிறு நிறைஞ்சா அப்புறம் மிச்ச காரியங்கள். அதுக்கு பிறகுதான் இன்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் கிழமைக்கு பிறகு கண் தெரிய துவங்கும். கண் தெரிய அதுக்கு முதலே காது கேட்கும். காது கேட்டு கொஞ்சத்தை அடையாளம் கொண்டு கொள்ளும். பிறகு கண் தெரிய வலிக்கிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கையை பிடிக்கும், நடக்கும், இதெல்லாம் செய்யும். அதுக்கு பிறகு தான் பேச தோணும். ஆக எங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான். கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளை போல முதல்ல பேபேன்னு கத்துவோம், பாச நாள் பிரசங்கம் பண்ணுவார், உடனே பேசாம இருப்போம், அதுல நிறைஞ்சு போய். சரியா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 நாங்கள் கிரிய செய்கிற ஒரு நிலைமைக்கு வரணும். அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். அதோட சேர்த்து இந்த வசனத்தையும் வாசிங்க, 1 கொரிந்தியர் 15:17 வாசிங்க. முக்கியமா என்ன, இதை சொல்லாம போக கூடாது. 1 கொரிந்தியர் 15:17 வாசிங்க.
கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள்.
ஹல்லேலூயா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, கிறிஸ்து எழும்பினதுக்கு ஒரு காரியம் இருக்கு. கிறிஸ்து எழும்பாவிட்டால், அவர் மரித்து போயிருந்தால் நாங்க என்ன செய்ய வந்தியுமா? நாங்களும் எங்கட பாவத்தை விட்டுருக்கலாம் அஞ்சிரவாளையில, ஆனா விட்டு அதே பாவத்தோடய குந்தி கொண்டிருப்போம் அஞ்சிரவாளையில. ஒண்ட விட்டுருக்கலாம், ஆனா இன்னொண்ட பிடிச்சிருப்போம் அஞ்சிரவாளையில. சரியா? கற்பூரம் கொளுத்துறத விட்டுருப்போம், மெழுகுதிரி கொளுத்திருப்போம். சரியா? ஏதாவது ஒரு எசர்ஸ பிடிச்சி வச்சிருந்துருப்போம். அதுக்கு பதிலாக இது. ஆக மொத்தத்தில் பாவம். சரியா? சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இப்ப அதை பயமுறுத்துற அளவுக்கு படங்கள் எல்லாம் போட்டாங்க. அதுக்கு உலகம் உடனே எசர்ட்ஸ் கொடுக்குது. இ சிகரெட்டா எலக்ட்ரோ சிகரெட்டா ஏதோ உண்டு. அது ஆள் வரும்போதே ஆளையே தெரியல. சரியா? அதோட வர்றவங்களை பார்த்தா அவங்கள சுத்தியே ஒரு முகில் ஒன்று மூடி இருக்குது. அதுக்கு கொஞ்சத்துக்கு தான் தெரியுது ஆக்கள் வராங்க அதுக்குள்ளேன்னு சொல்லி. ஆக உலகம் வந்து ஒரு பாவத்துக்கு இணையாக வேற ஏதோ ஒன்ன கொடுத்து கொண்டுதான் இருக்குது. சரியா? அது உன்னை பாதிக்குது, இது கொஞ்சமா பாதிக்குது அப்படின்னு சொல்லி. மொத்தத்துல பாதிப்பு பாதிப்பு தான். பாவம் என்றது பாவம், பாவமே தான். இதுதான் உண்மை இல்லையா? ஆக கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்களுடைய விசுவாசம் எங்களுக்கு இருந்திருக்காது. விசுவாசம் எங்களுக்கு இல்லாவிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அதே பாவத்துல, அதே வக்கிர புத்தியில, அதே எரிச்சல்ல, அதே பொறாமையில, அதே கெட்ட துர்க்குணங்கள்ல இருந்திருப்போம். நம்பிக்கையை கொடுக்கிறது ஏண்டா? நீதிக்கு ஜெயம் கிடைத்தபடினாலதான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓ, நான் நல்லவனாய் வாழ்ந்தால் நான் ஆண்டவர் என்னை எழுப்புவார், எனக்கு ஆண்டவர் கடைசி நாளே எனக்கு எழுப்பி எனக்கு ஜெயம் கொடுப்பார், அவரோட வைத்துக் கொள்வார். கிறிஸ்துவுக்கே இந்த கதி என்று சொல்லி சொன்னால் அவர் எழும்பாவிட்டா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? அதான் சீசர்கள் பேசிக் கொண்டு போனார்கள். எப்படி துக்கமா அவருக்கு, ஐயோ இவ்வளவு அற்புதம் செய்த மனுஷனையே கொண்டு போட்டாங்கப்பா, செத்து போனார்ன்ற நிலைமைலாம் இருந்தது. இவ்வளவு அற்புதம் செய்த இவ்வளவு பராக்கிரமான மனுஷனுக்கே இந்த கதி என்றா? இப்ப அதனாலதான் அவங்களுக்கு நடக்க முடிச்சுது. எதனால? அவரையே கொண்டு போட்டாங்களே, அப்ப எங்களை விட்டு வைக்க போறாங்களா என்ற அந்த திகில். அதனாலதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால், அதுக்கு முதல்ல சொல்லுது, இன்னொரு இடத்துல சொல்லுது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இதுல நாங்க நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால், கிறிஸ்து எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து எழுந்திருந்தபடினால்தான் நீதி எங்களுக்குள்ளே உருவாகிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் வந்தது. எப்படி? இருள் என்றது அறியாமை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அறிவு என்றதுதான் அந்த வெளிச்சம். முதலாவது ஆதாமுக்கே அறிவு வந்த போதுதான் அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று தங்களை கண்டுகொண்டார்கள். ஆனா அங்க அறியாமை என்றது இருக்கல, அங்கே ஒரு வேறு ஒரு அபிஷேகம் அவர்களை மூடியிருந்தது, அது அவர்களை மறைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் உலகத்தில மரண வாசல்களிலே இருக்கிற ஜனங்கள் எதுக்காக அந்த மரணத்துக்குள்ளே போகிறார்கள் சொன்னால், அது இருளா இருக்குது, அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய அறியாமலேயே போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்கும்படிக்கும் அதை நிறுத்தும்படிக்கும் அல்லது முடிந்த வரைக்கும் அதை எச்சரிக்கும்படிக்கும் தான் ஒளியான தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இருள் மரண இருளின் திசை, அதாவது அவர்கள் மரணத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருந்தார்கள். எல்லாரும் மரண இருளின் திசை இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆக ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும், அந்த வெளிச்சம் தான் எனக்கு ஒரு அறிவை கொடுக்கும், அந்த அறிவு என்னை நீதியின் பாதையிலே நடத்தும். ஹல்லேலூயா. என்ன அவர் சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்ப மரண பாதை என்று சொல்லி ஒன்றிருக்கு, அந்த பாதையில இருள் இருக்குது. இன்னொரு பாதை இருக்குது, அதுக்கு பேர் ஜீவ பாதை. அந்த ஜீவ பாதையில வெளிச்சம் இருக்கிறது. அங்கே வெளிச்சம் மாத்திரமல்ல, அங்கே கூடவே அவருடைய வழி நடத்துதலும் இருக்கிறது இல்லையா? வலது இடது பக்கம் விலகாம நடக்கிற அந்த வழி நடத்துதல், அந்த ஆலோசனை. அநேக நேரங்களுக்குள்ள எங்களுக்குள்ள ஆலோசனை கிடைக்காதனால்தான் நாங்கள் பிழையான முடிவுகளை எடுக்கிறோம், பிழையான பாதைகளிலே செல்லுகிறோம், பிழையான ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுகிறோம் இல்லையா? அது எங்களை இருதயத்துக்கு நல்லது மாறி இருக்குது. ஆனால் அதனுடைய விளைவு பின்னுக்கு தெரியும் போது, அந்த நேரத்தில் ஆலோசனையை கொடுத்தவங்களும் அங்க இல்ல, எவருதவங்களுக்கு உதவி செய்யறவங்களும் அங்கே ஆக்கள் இல்லை இல்லையா? சமாதானம் வேணும், சமாதானம் வேணும் என்று சொல்லி சொன்னார்கள். இலங்கையை பொறுத்த வரைக்கும் யுத்தம் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். பெரியமானவர்களே, யார் வேணும்னாலும் அப்படி நினைக்கலாம், கர்த்தராகிய ஆண்டவர் இல்லாமல் தேசத்துக்கு எங்கேயுமே சமாதானம் கிடைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் இல்லாமல் தேசத்துக்கு எப்படி சமாதானம் வேணும்னா, அவரால் தான், ஒரு ஆளு மாத்தம்தான் உண்டு இல்லையா? யுத்தம் நிற்கிறதுனால சமாதானம் வரும் இல்ல, அதே அளவு மறிக்கிறவன் மறிச்சு கொண்டா இருக்கிறான். அன்றைக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எழுதுறாங்க, ஒரு நாளைக்கு யாழ்ப்பாணத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 60 பேர் மறித்து போகிறார்கள் சொல்லி. யுத்த நாள்ல கூட இப்படி நடந்தது தெரியல எனக்கு, கேட்கிறேன்னா 60 பேர் ஒரு நாளைக்கு, கொஞ்ச நாள் யாழ்ப்பாணம் சூடுகாடாய் மாறிவிடும் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? ஆக ரத்தம் சிந்துதலும் எதிர்ப்புகளும் பகைகளும் கொள்ளைகளும் கொலைகளும் விரோதங்களும் எல்லாத்தையும் முடிவு கட்டுகிற ஒரே ஒரு இடம் தேவ சமூகம். ஹல்லேலூயா. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் சேர்ந்து மேய்கிற இடம் கர்த்தருடைய தாவரம். ஏனென்றால் அங்க ஒருவரை ஒருவர் பகைக்கிறதுக்கும் இல்ல, கடித்து பட்சிக்கிறதும் இல்ல, ஒருவரை ஒருவர் விரோதிக்கிறதும் இல்ல. ஏனென்றால் அவர்கள் நீதியினாலே தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீதியின் வஸ்திரம் இல்லாவிட்டால் இந்த உலகம் என்றைக்கோ அழிந்து போயிருக்கு. தேவனுடைய இரக்கங்களினாலே, அந்த நீதியின் நிமித்தம் மாத்திரம்தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து நானும் நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். அதைத்தான் என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கெல்லாம் நல்ல காரியங்கள் இல்லை என்று நான் சொல்லல, மற்ற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அநேக நேரத்தில் இந்த தேவ ஊழியக்காரர்கள் பாடுகளின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே ஊழியம் செய்கிறவர்களுக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். குற்ற உணர்வு என்னை உறுத்துகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் எனக்கு அந்த மாதிரியான வேதனைகள் இல்லை. உண்மை அதுதான். அதனால நான் அவர்களுக்கு என்ன ஈடு செய்யலாம், எந்த விதத்தில் ஈடு செய்யலாம் என்ற ஒருவித யோசனையும் எனக்கு உண்டாகிறது. ஆனா அதே வேளையில நான் இன்னொரு யோசனை யோசிக்கிறேன், ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், என்ன செய்ய நினைத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய சித்தத்தை தான் நான் செய்ய வேண்டுமே ஒழிய என்னுடைய எமோஷனே அல்ல. ஜபிக்கிறது ஓகே, ஆனால் நான் செயல்பாடு என்று வந்துவிட்டால் ஒரே ஒரு இதுக்கு தான் ஒப்பு கொடுக்கலாம், அது தேவனுடைய சித்தத்துக்கு. அதுக்கு மாறாக நான் எதை செய்ய போனாலும் அது எனக்கு வாய்க்காது. அது நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் கூட அது வாய்க்காது. அதுதான் உண்மை, அதுதான் எனக்கு தெரியும். ஆக ஒரு விஷயம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஞானஸ்தானம், அதாவது வந்து ஆண்டவர் வந்து சகேயுவை பார்த்து வந்தார். சகேயு மரத்தில் இருந்தார். மரத்தில் இருந்தபடியே ஆண்டவரை பார்க்கிறார். அவர் ஆண்டவர் நிமிந்து பார்த்துச்சுன்னா, சகேயுவே நீ இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். சகேயு உடனே சீக்கிரமா இறங்கி வந்துட்டான். அந்த சகை இறங்கி வந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஒரு அடையாளம். தன்னை அவரை ஒப்பு கொடுத்ததுக்கு ஒரு அடையாளம். பாவத்துக்கு தன்னை மறிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அவர் மரத்திலிருந்து கீழே இறங்கி வரார். அப்ப ஆண்டவர் கூட்டிக்கிட்டு போறார். ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். அவர் எழும்புகிறார் என்பது அவருடைய வாயின் அறிக்கையிலே சொல்லப்படுகிறது. அவர் மரித்தது மாத்திரமல்ல, அவர் நீதிக்கு பிழைத்திருக்கிறார் என்பது அடுத்த வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றதுக்கு முதல்ல அவர் சொல்றார், என்னுடைய ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். முதலாவது நல்லா கவனிங்க, முதலாவது அவர் என்ன சொன்னார், என்னுடைய ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இப்ப இருக்கிறது எவ்வளவு? பாதி. இப்ப பாதி போயிடுச்சு. மிச்ச பாதியில நான் யார்கிட்டயாவது அநியாயமா ஏதாவது வாங்கி இருந்தா அதை நாலத்தனியா கொடுக்கிறேன். அதுக்கு பிறகு ஏதாவது மிச்ச மீதி இருக்குமோ எனக்கு தெரியாது. ரட்சிப்புல நீதி என்றா இப்படித்தான் இருக்கும். விலகி கொள்ளுங்க. ரட்சிப்பு வந்தா கூடவே அதோட சேர்ந்து என்ன வருது? பாவத்துக்கு மறித்து எழும்பும் போது என்ன நடக்குது? நீதி உருவாகுது. நீதி உருவாகுது. அதை அவன் செய்யறதுக்கும் தயாரா இருக்கிறான். அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது, இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. அப்பதான் அவர் சொன்னார், காணாமல் போனதை தேடி தேவகுமாரன் வந்தார். இவனைத்தான் காணல, இவனைத்தான் தொலைச்சிட்டார். இவன் தான் தொலைந்து போனான் தேவனுடைய சமூகத்தில் இருந்து. மரண வாசல்ல இருந்தான் சகேயு. ஆண்டவருடைய வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் எனக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும். இயேசு ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படிக்கு அவர் பாவிக்கிற வசனங்கள், அவர் யூஸ் பண்ணுகிற டாக்டிக், அது எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கு. மிகவும் சிம்பிளா இருக்கும் இல்லையா? கானானிய ஸ்திரீட்ட சொல்றார், எனக்கு தாகத்துக்கு தண்ணி தான் சொல்றார். அந்த ஒரு வார்த்தை ஒரு சம்பாஷணையை கொடுத்தது, ஒரு ஊரையே ரட்சிக்க வச்சுது. சகைவை பார்த்து சொன்னார், கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அவருடைய வீட்டில் தங்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா அதை கூட அவர் யோசிக்கல, அதை கூட அவர் சீர்தூக்கி பார்க்கல. எத்தனையோ பேர் கீழே இருந்தார்களே, எத்தனையோ பேர் அவர்களோடு சேர்ந்து நடந்து வந்தார்களே, எத்தனையோ பேர் அவருக்கு உதவி செய்திருப்பார்களே, ஊழியம் செய்திருப்பார்களே. ஆனாலும் சகேயுவை பார்த்து, மறைந்திருந்த சகேயுவை பார்த்து சொல்லுகிறார், நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆண்டவர் அப்படித்தான் பாவத்திலே மறைந்திருந்த எங்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுத்தார் இல்லையா? நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இருக்கிற இடத்துல இருந்து இறங்கி வா. இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து அப்படித்தான் சொல்றார். நீ எப்படிப்பட்ட அறிவாளியோ, நீ எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவனோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏனென்றால் உருவாக்குகிறவர் அவர், வல்லமை செய்கிறவர் அவர் இல்லையா? எங்களை கொண்டு காரியங்களையும் கிரியைகளையும் நடப்பிக்கிறவர் அவர். அவருக்கு நான் எப்பேற்பட்ட உதவாத கல்லா இருந்தாலும் பரவாயில்ல, மூளைக்கல்லாக மாற்ற அவராலே முடியும். ஹல்லேலூயா. உலகத்தாலே தள்ளப்பட்டதானாலும், உலகத்தாலே எண்ணப்படாததானாலும், உலகத்தாலே உங்களை குறித்து ஒரு கேவலமான யோசனைகள் அல்லது உங்களை குறித்து ஒரு அலட்சியம் இருந்தாலும் கூட என்ன, என்னையும் உங்களையும் மகிமைப்படுத்துறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். என்னையும் உங்களையும் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுகிறதுக்கு தேவன் என்னையும் உங்களையும் சுத்தப்படுத்தும்படிக்கு அழைக்கிறார். இன்றைக்கு ஹலலூயா, நாங்கள் மறித்திருக்கிறோம். ஹலலூயா, கிறிஸ்துக்களே நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டொழிந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் எழும்ப வேண்டும், நீதிக்குரிய சரீரங்களாக நாங்கள் எழும்ப வேண்டும், கிறிஸ்துவை தரித்து கொண்டு எழும்ப வேண்டும். விளங்குதுங்களா? இது ஒண்ணு மேடை பேச்சுக்கா நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல இல்லையா, இதை நானும் கற்றுக்கொண்டுதான் உங்களோட பேசுறேன். இப்ப ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் இல்லையா. நாங்கள் எத்தனையோ ஊழியக்காரர்கிட்ட எத்தனையோ பேர் எங்கெல்லாம் ஓடுறாங்க, ஓடி என்ன குறித்து என்ன நினைச்சுக்கிறார், என்னை குறித்து என்ன நினைச்சுக்கிறார்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஜோசியம் கேட்கிற மாதிரி ஜோசியம்னு கேட்க தேவையில்லை, உங்களோட கையில எழுதி கொடுத்திருக்கிறார், உங்களை குறித்து அவர் என்ன நினைத்திருக்கிறார்னு சொல்லி, உங்களை குறித்த நினைவுகளை அவர் அறிகிறார் என்று சொல்லுகிறார், என்னவர்களை மீட்கும் காலம் என் மனதில் இருந்தது என்று சொல்லுகிறார், மீட்கும் நாளை வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை அவர் மீட்கிறார். கவனிங்க, யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4:17 வசனத்தை வாசிங்க சார்.
ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும்.
ஹல்லேலூயா. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். வேதம் வெளிப்படையாக சொல்லுகிறது, நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார் என்றும் சொல்லுகிறது வேதம். ஹல்லேலூயா. மற்ற ஆளுக்கு தெரிய வேண்டியது அவசியம் இல்லை, எனக்கு தெரியும் ஏது நன்மை என்று. ஆண்டவர் எனக்கு பேசின வார்த்தையை குறித்து எனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும். நன்மை செய்ய உங்களுக்கு தெரியுமா? நல்லது எதென்று உங்களுக்கு தெரியுமா? அப்பயே செய்யாம இருக்கிறீங்க. இதுதான் ஆண்டவருடைய கேள்வி. செய்யறதுக்கு பலன் இல்லை, திராணி இல்லைன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. செய்ய வேண்டியவர்களுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய அளவு செய்கிறதுக்கு என்னை உங்களையும் அவர் பலப்படுத்தி இருக்கிறார் என்பது உண்மை. அதை நாங்கள் மறக்கவே முடியாது இல்லையா. மற்றும்படி நாங்கள்லாம் வீரர்கள் இல்லையா. நன்மை செய்ய போய்க்குதான் ஆண்டவர் சொன்னார். பின்ன நன்மை செய்யறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, முட்டாள் மாதிரி இருக்கிறாங்க. மற்றும்படி எல்லாம் ஓட தெரியும், அங்க அது இருக்கு இங்க இது இருக்குன்னு எல்லாம் அறிஞ்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நான் எவ்வளவு புத்திசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் சொன்னாரா, நான் ஒரு வயசுலயே நடப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி, எவ்வளவு பெரிய புத்திசாலி. மற்றவர் சொன்னாரா, நான் 15 வரைக்கும் இடுப்புல தூக்கி வச்சிருக்க விட்டுனா நான் எவ்வளவு புத்திசாலி. இப்ப யார் புத்திசாலி? நான் தெரிஞ்சு கொண்டும் கிரியை செய்யாமலே இருந்து கொண்டு நான் புத்திசாலி என்று சொல்றதா? ஆண்டவர் சொன்னார், மழையை குடித்து குடித்து அதனுடைய பலனை கொடுக்காத நிலத்துக்கு என்ன நடக்கும் யோசிங்க. மழையை ஆண்டவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். மழை பெய்யாட்டிலாவது பரவாயில்ல சொல்லாம், பூமி சொல்லாம், எனக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே, மழை இல்லாதனால நான் பலன் கொடுக்க இல்லை. ஆனா ஆண்டவர் கிரமமாய் மழையை பெய்ய பண்ணுகிறார். பெய்யற மழையும் பூமியில வந்துதான் இறங்குது, ஆனால் பூமி பலனை கொடுக்க இல்லை, குடிச்சு குடிச்சு உள்ளுக்குள்ள விட்டுக்கொண்டே இருக்குது. வாங்கினதுக்கு திருப்பி கொடுக்க தெரியவனும், ஏனென்றால் அவர் தன் ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஆத்மா பட்ட அந்த வருத்தத்துக்குரிய பலன் எங்கே? இவ்வளவு பேர் தானா? எசன், முல்ஹைம், டோட், எத்தனை நகரங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க? இவ்வளவு நகரத்திலையும் ஆண்டவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலன் எவ்வளவு தானா? மரண இருளிலே இருக்கிறவர்களை நீங்களும் நானும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். மரண இருளிலே இருக்கிறவர்களுக்கு நீங்களும் நானும் வெளிச்சம் காட்ட வேண்டும். நீ போகிற பாதை நேராக மரணத்தை நோக்கி போகிறது என்று சொல்ல தெரிய வேண்டும். அந்த வழியிலே நீ தொடர்ந்து போவாயானால் மரணம்தான் உனக்கு நிச்சயம் என்று சொல்ல தெரிய வேண்டும். சரீரப்பிரகான மரணம் அல்ல, நித்திய நித்தியமான நரக மரணத்தை பற்றி பேசுகிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரணத்துக்குரிய திறவுகோள்களை, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்கள், ரெண்டு திறவுகோள்கள், ஒன்றல்ல ரெண்டு திறவுகோள்கள், ரெண்டு வெவ்வேறு. முதலாவது மரணத்துக்கு எதிராக இருக்கிறவர்கள். ஆக வேதம் சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தும் நன்மை செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவம். காயினிட்ட கேட்டார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆபேல் செய்தாதான் நன்மைதானோ? நீ செய்தா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனோ? நன்மை செய்யற இருதயத்தோட நீ செய்தா நானும் ஏற்றுக்கொள்ளுவனே. எதுக்காக உன் முகநாடி வேறுபட்டது இல்லையா? அவனுடைய இருதயம் பொல்லாத இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய நினைவுகள் பொல்லாததா இருந்தபடினால்தான் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள வேதம் சொல்லுகிறது. சரியா? ஆண்டவருக்கு பலி கொடுக்கிறதுல ஒண்ணும் இல்ல, அந்த இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கு? ஊழியம் செய்யறதுல ஒண்ணும் இல்ல, அந்த ஊழியத்தில் இருக்கிற தியாகம் எவ்வளவு இருக்கு? அல்லேலூயா! ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பு எவ்வளவு இருக்கு? அவருடைய நன்றி கடனா நான் செய்யற ஊழியமா இது? ஆண்டவரே, நீர் எனக்கு செய்ததுக்கு நான் செய்யறது எதுவுமே இல்லையா? ஆண்டவரே, இருந்தாலும் என்னால ஏலக்கூடியதை நான் உமக்கு சீரமைப்பேன். இதுதான் இப்போதைக்கு என்னால முடிஞ்சது. அந்த அந்த ஸ்திரீ ரெண்டு காசு போட்டாலே அந்த மாதிரி இப்ப இருக்கிறத நான் தாரேன் ஆண்டவரே. சரியா? இப்ப இருக்கிறத இருக்கிறத என்னிடத்துல இருக்கிறத உமக்கு நான் தாரேன். நீர் இரண்டால் நீர் எனக்காக மரித்திருக்கிறேன், எனக்காக நீர் உத்தரித்திருக்கிறேன், என்னுடைய பாவத்துக்காக நீர் மரித்து நான் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் எழுந்திருந்திருக்கிறேன். அதை நான் உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன். அப்பொழுது உம்முடைய தழும்புகளாலே நான் குணமாவேன். அதை நான் செய்து அதை விசுவாசிக்கும் போதுதான் அது குணமாகலாம். மருந்த நீங்க எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கிற அளவு எடுத்தா தான் மருந்து உங்களுக்கு வேலை செய்யும். எல்லா டாக்டர்ஸும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க நெச்ச நேரத்துக்கு இஷ்டத்துக்கு உங்களோட அளவுல உங்களோட நீங்க நினைச்ச மாதிரி நாலஞ்சு போட்டுட்டு ஒரு கிழமைக்கு தேவையான மருந்தை ஒரே நாளில் போட்டுறேன்னு சொல்லி நீங்க மருந்தை போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு வேற ஒரு மருந்து கொடுக்க வேண்டி இருக்கும். அப்புறம் நீங்க இன்டென்சிவ்லாம் இருப்பீங்க. நீங்க போய் ஒரு மாதத்துக்கு தேவையான மருந்தை இன்றைக்கே போட்டுறேன் அப்படின்னு சொல்லி யாராவது போட முடியுமா? போட முடியாது இல்லையா? ஆக எவ்வளவு அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நானும் நீங்களும் செயல்பட முடியும். ரெண்டாவது காரியம், பாதாளத்துக்குரிய திறவுகோல். மரணத்துக்குரிய திறவுகோல் என்று சொல்லி ஒன்றை வச்சுக்கிறார். இப்ப ரெண்டாவது பாதாளத்துக்குரிய திறவுகோலையும் அவர் வச்சுக்கிறார். ஏன் பாதாளத்துக்குரிய திறவுகோல்? முதலாவது நான் கூட கேள்வி கேட்கிறேன், ஆண்டவர் உயிர்த்து முதல்ல யாருக்கு தரிசனமானார்? நோ பாயிண்ட்ஸ். யாருக்கு தரிசனமானார்? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு வாசிப்போம், அதுக்கு வாசிப்போம். அதே அந்த வசனம் தான், அதை வாசிங்க. ஒன்று பேதுரு மூன்று பதினெட்டு பத்தொன்பது. ஒன்று பேதுரு மூன்று பதினெட்டு பத்தொன்பது.
ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒருதரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்.
ஹலலூயா! முதலாவது ஆண்டவர் செய்த உயிர்ப்பிக்கப்பட்டோன்ன அவர் வந்து வெளியில வந்து சூப்பர்மேன் மாதிரி காட்டியிருக்கிறான் உலகத்துக்கு. இந்த பாருங்க, நீங்க என்ன கொண்டு போட்டீங்க, ஆனாலும் நான் எழும்பிட்டேன்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் அவருக்கு முக்கியமா இருக்குல்ல. பிதாவினுடைய சித்தம் மரிக்கிறதுக்கு முதலும் எழுமினா பிறகும் பிதாவினுடைய சித்தம். ஹலலூயா! விளங்கிக்கொள்ளுங்க. மரிக்கிறதுக்கு முதலும் பிதாவினுடைய சித்தத்தின் படிதான் தன்னை ஒப்பு கொடுத்தார். மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் பிதாவினுடைய சித்தத்தின் படி என்ன செய்யறார்? பாதாளத்துக்கு போறார். பாதாளத்தில் போய் அந்த ஆவியிலே, எந்த ஆவியிலே? உயிர்த்தெழும்பின அந்த ஆவியிலே பாதாளத்துக்கு போறார். அங்க போய் அவர்களுக்கு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கிறார். இந்த உலகத்துல எங்களுக்கு ஒரு குணம் இருக்கு, என்ன தெரியுமா? சுவிசேஷம் சொல்லுவோம் சில பேருக்கு. நாலஞ்சு எத்தனை எவ்வளவு நேரம் சொல்லுவோம்னு வேதத்துல எங்கேயுமே சொல்ல இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு சொன்னீங்களா? அவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லியாச்சு, இனி சொல்ல தேவையில்லை. சரியா? இனி கத்தர் தூண்டில் போட்டு பிடிச்சி கொண்டு வர, இவங்களுக்கே பேசினலா சொல்லிவிட்ட மாதிரி தான் சொல்றது. நாங்க வலை போட்டோம் வரையில, இனி கத்தர் தூண்டில் போடுவார், அப்ப காயப்பட்டு கொண்டு வரட்டும் பிரதர். அவங்களுக்கு சொல்ற அளவுக்கு சொல்லியாச்சு, எத்தனை நேரம் தான் சொல்றது? ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம். சுவிசேஷம் எது வரைக்கும் போது? உலகத்தின் கடைசி நாள். இன்றைக்கு இரவு ஏழு மணிக்கு வராருன்னு இன்றைக்கு இரவு ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு நீங்க சொல்லித்தான் ஆகணும். ஆறு 59:30 சொல்லித்தான் ஆகணும். ஆண்டவர் அங்க இல்லையே வைக்கல. அவர் எப்ப வாரோ அது வரைக்கும் நாட்கள் கிட்டி வருகிறத கண்டா இன்னும் அதிகமா புத்தி சொல்லணும்னு வேதம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு புத்தி சொல்றதுக்கு பயம், ஏன்னா திருப்பி பேசி போடுவாங்க சில வழியில. எப்போ நொய் நொய்னு அந்த கிறிஸ்தவனே இப்படித்தான்ப்பா, ரொம்ப அலுப்பு பிடிச்சவங்க. எத்தனை நேரம் சொல்றது, எத்தனை நேரம் பேசினாலும் அவங்களுக்கு சுரணே இல்லை, திருப்பி திருப்பி வந்து சுரண்டி கொண்டே நிக்கிறாங்க. பயம், பயப்படக்கூடாது. சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும். அவர் சொல்லிட்டாருன்றதுக்கா, அவர் சொல்லிட்டாரு தானே, நானே எதுக்கு சொல்லணும். நான் உண்மையை சொல்லட்டா, யாருடைய வார்த்தையை வச்சு அவர் ரட்சிக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு சபையில ஒரு சகோதரனை கூட்டி கொண்டு போய் ஒரு முறை இருந்தேன். அவர் அன்னைக்குதான் முதல் தரம் வர, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அன்றைக்கு அங்க பிரசங்கித்தவர் மைக் உருகி போற அளவுக்கு பிரசங்கிச்சார். அவ்வளவு சத்தம், நான் நிச்சயம் மைக்கே வெடிச்சிடும் போல இருக்கு. தெரியாதனமா இன்றைக்கு போய் இவரை கூட்டி இருந்துட்டு இருந்தான் சொல்லி சரியா. அன்றைக்கு அவர் பிரசங்கம் பண்ணது சில சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் கூட அவ்வளவு காரதூரமா இருந்து, இவரை வேற கொண்டே புது விசுவாசின்னு கொஞ்சம் முன்னுக்கிருத்தி விட்ட முடிச்சு. ஆனா தெரியாதனமா முன்னுக்கிருத்திட்டேனே, இவன் இதோட போனவன் போனவன் இவன் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆராதனை முடிஞ்சு அவர் வந்து என்ன கையை பிடிச்சு சொன்னார், ஆண்டவர் இவ்வளவு நல்லா பேசினார் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி. எனக்கு பலாரணும்னு விட்ட மாதிரி இருந்தது. அப்ப நான் யோசித்தேன், ஓ இது என்னுடைய சிந்தனை இல்லையா, அவருக்கு என்ன சத்தம் கேட்டுதோ எனக்கு தெரியாது இல்லையா. அவருக்கு கேட்க வேண்டியதை மாத்திரம் ஆண்டவர் கேட்க பண்ணியிருக்கிறாருன்னு நான் நினைச்சேன். இன்றைக்கும் சபையில குடும்பமா விசுவாசியா இருக்கிறார், ஹல்லேலூயா. அதனால இப்படித்தான் ஆண்டவர் ரட்சிப்பார், இப்படித்தான் ஆக்களை கூட்டின்னு வரலாம் என்று சொல்லி நான் எந்தவித தந்திரமோ இல்ல அறிவாளி தரத்தையோ நான் இதுல காட்ட முடியாது. தேவனுடைய இரக்கங்கள், தேவனுடைய சுத்த கிருபை, ரட்சிக்கிறது ரட்சிப்பு தேவனுடையது, பாயிண்ட். அதுக்கு மேல எதுவுமே இல்ல. அற்புதங்களோ அடையாளங்களோ வாக்கு வல்லமைகளோ பாடல்களோ எதுவும் இல்லை. தேவன் என்றைக்கு நிச்சயித்திருக்கிறாரோ அன்றைக்கு இல்லையா. மந்திரிக்கு ஏசாய புத்தகத்தில இருந்து ஞானஸ்தானத்தை பத்தி என்ன டீச்சிங் இருக்குன்னு கேக்குறேன்னா, ஏசாய புத்தகத்துல ஞானஸ்தானத்தை பத்தி என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது. நானும் வாசி பார்த்துக்கிறேன், ஞானஸ்தானத்தை குறிச்சு என்னன்னு தெரியாது. ஆனா அவர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார் இல்லையா. ஆண்டவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள், நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு அவர் தீர்மானித்து விட்டார் என்றால் அதுக்கு எந்த வசனமும் தடை இல்லை, யாரும் தடை இல்லை இல்லையா. ஆக மொத்தத்துல நாங்கள் ஒரு ஒரு ஸ்டெம்பிள் பண்ணி சில பேரை நாங்கள் ஒதுக்கி விட்டுறோம், அல்லது சமூகத்தால ஒதுக்கி விட்டுறோம். இவர்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்றார், இவர்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் சொல்லி. எப்படி தாவீதனுடைய சகோதரர்கள் எல்லாரையும் விட்டு இவனாயிருக்குமோ அவனாயிருக்குமோன்னு சொல்லி யோசித்த மாதிரி, தாவீத மறந்து போன மாதிரி அநேக நேரங்களில் எங்களுடைய சிந்தனைக்கு சில பேர் வர்றதில்லை. சில பேர் அங்க எங்கேயோ ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க, உங்களோட பக்கத்தில் யாராவது விட்டுருப்பீங்க. அவர்களை தேடி போங்க, அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார், வணங்கிக் கொள்ளுங்க இல்லையா. சவுல் மாதிரி பலசாலிகளை மாத்திரம் தேடாதீங்க, தாவீது மாதிரி முறுமுறுக்கிறவனையும் கடங்காரனையும் எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுங்க, கர்த்தர் அவர்களை நடத்துவார். தயவுசெய்து விளங்கிக் கொள்ளுங்க. பலகீனவர் சொல்லி யாரையுமே தள்ளி விட்டுறாதீங்க, ஐஸ்வர்யம் இல்லாதவன் சொல்லி யாரையும் தள்ளி விட்டுறாதீங்க, படிப்பறிவு இல்லைன்னு சொல்லி யாரையும் தள்ளி விட்டுறாதீங்க, அல்லது இவருக்கு எந்தவித தாளந்துமே இல்லை இவரை வச்சு எனக்கு என்ன பிரயோசனம் இருக்குன்னு சொல்லி தள்ளி விட்டுறாதீங்க. ஏனென்றால் யாரையும் எப்படியும் பயன்படுத்துறதுக்கு எங்களுடைய தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. நான் இப்ப உங்களுக்கு இப்ப இங்க இருக்கிறேன் இல்லையா, நான் ஒரு வாக்கு வல்லவனும் இல்ல, ஒருவரும் இல்ல, என்னையும் இங்க நிறுத்தி வச்சுக்கிறாரு என்று நான் யோசிக்கிறேன் சில நேரங்கள்ல. அதனால யாரையும் கொண்டு ஆண்டவருக்கு எதுவும் செய்ய முடியும், அதான் உண்மை. அதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் எங்களுடைய சக்தி, எங்களுடைய பலன், எங்களுடைய ஆளுகை, எங்களுடைய அறிவு என்று சொல்லி நாங்கள் வெளிக்கிறதுனாலதான் அது வாய்க்காமல் போகிறது. எங்களுக்கு ரட்சிக்க போகிறவர், சந்திக்க போகிறவர், விடுதலையாக்க போகிறவர், கிரியை நடப்பிக்கிறவர் என்னுடைய தேவன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் எப்பவுமே பாசிட்டிவா தான் பார்க்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார், பயந்தவனை கூட பார்த்து சொல்றார் பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். அன்னைக்கு அந்த ஆண்டு விழாவிலே அந்த போதகர் அருமையா சொன்னார், உலகம் உங்களை பார்த்து கனவு காண்றவன் என்று சொல்லும், ஆனால் இது கர்த்தருடைய கனவு. ஹல்லேலூயா. அதை கேட்ட போது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது, ஏனென்றால் கர்த்தர் என்னை குறித்து கண்ட கனவு இது. அதே மாதிரி உங்களை குறித்து கண்ட கனவு இது இல்லையா. அவருக்குண்டு ஒரு கனவு இருக்கு உங்களை குறிச்சு. என்னுடைய மகனை மகளை நான் ரட்சித்து அவர்களை நீதியின் ஆயுதங்களாக நான் இந்த உலகத்திலே பயன்படுத்த போகிறேன் என்றது அவருடைய கனவு. நீங்க அவருடைய கனவை நீங்க நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய எங்களுடைய நாட்கள் வெகு வேகமாய் நெய்கிறவன் எறிகிற அந்த நாடாவை விட வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேகர் மரணத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு உடலால செயல்பட முடியாத வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. நடக்கிற வரைக்கும் தான் நாங்க நடக்கலாம், ஓடுற வரைக்கும் தான் நாங்க ஓடலாம், பேசுற வரைக்கும் தான் நாங்க பேசலாம், கொடுக்கிற வரைக்கும் தான் எங்களால கொடுக்க முடியும். என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துட்டுன்னு சொன்னா அதுக்கு பிறகு ஏசாவை பற்றி சொல்லும் போது சொல்லுது, அவன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தானா அலட்சியம் பண்ணினான். அவன் ஆசீர்வாதத்தை திரும்ப பற்றி கொள்ள விரும்பியும் கிடைக்கல, அழுது புலம்பியும் கிடைக்கல. கடைசியா என்ன நடந்தது அந்த வசனம் இன்னொரு கொஞ்சம் வேகமா சொல்லுது, அவன் மனம் மாறுதலை காணாமல் போனான். அப்படின்னா என்ன, அவன் பின்மாற்றமா போயிட்டான். விளங்குதுங்களா? ஏன்னா தான் எதிர்பார்த்தது கிடைக்கலையோ. அவன் என்ன ஆச்சு அவனுக்கு, யாருடைய வயிற்றுல பிறந்தவன் சொல்லுங்க பாப்போம் இருக்கா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய வயிற்றுல பிறந்தவன் இல்லையா? ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த ஒரு சகோதரனோடு கூட பிறந்தவன் இல்லையா? கடைசியில என்ன இருந்தது, அவன் எப்படி போனானா மனம் மாறுதலை காணாமல் போனான். இருதயம் கல்லாயிரும். சில இடங்கள் அங்க நினைச்சது கிடைக்கல ஒரு வக்கிர புத்தி வந்துடும். தயவு செய்து உங்களுக்குல அப்படி வராம மாதிரி பாத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோட நன்மைக்காகத்தான் சில விஷயங்களை தடுத்தும் வைத்திருக்கிறார் என்ற அந்த அறிவில் இருங்க. உங்களுக்கு கொடுக்கிறவர் தான் உங்களுக்கு தடுக்கிறவர், உங்களுக்கு தடுக்கிறவர் தான் உங்களுக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எனக்கு அவர் கொடுத்தா குட், எனக்கு அவர் தரையில்லைன்னா அதுவும் குட். நான் 34 வயசுல தான் நான் லைசன்ஸ் செய்தேன். 14 வயசுல ஃபாசுலைக்கு முன்னால போய் நின்றுறாள். விளங்குதா? 14 வயசுல ஃபாசுலைக்கு முன்னால போய் நின்றாள். ஏதோ ஒரு கிறுக்கு புத்தியில திரும்பி வந்துட்டேன். அடுத்தது நான் லைசன்ஸ் செய்ய எத்தனை வயசு எனக்கு? 34 வயசு. 17 வருஷம் என்னை விட்டாச்சு. இப்ப நான் யோசிக்கிறேன், அந்த 17 வருஷம் நான் எவ்வளவோ காரியம் செய்திருக்கலாமேன்னு சொல்லி. பரவாயில்ல, ஆனா இதுவும் ஒரு காரணத்தினாலதான். சிறவழியில அந்த நேரத்துல நான் லைசன்ஸ் செய்திருந்தா இன்றைக்கு எனக்கு ஒரு சிலவை வச்சிருப்பாங்க எங்கேயாவது, சரியா? அதனால நான் கொஞ்சம் ஆடி அடங்கும் வரைக்கும் ஆண்டவரும் விட்டுட்டார். விட்டு எப்ப தந்தார்? 34 குடும்பஸ்தனா மாறி ரெண்டு பிள்ளையில வந்து கொஞ்சம் பொறுப்புகளும் வந்து நானும் இந்த பிள்ளையும் ஒரே ஃபாசூலில போய் இருக்கக்கூடாதுன்ற ஒரு சூழ்நில வந்த உடனே தான் எனக்கு தந்தார். நான் மனசுக்குள்ள பயந்து கொண்டிருந்தேன், சொன்ன ஆண்டவரே நானும் இந்த பிள்ளையும் போய் ஒரே ஃபாசூலில இருக்கக்கூடாது ஆண்டவரே, அதுக்கு முதல்ல நான் லைசன்ஸ் செய்திருவோனும், எவ்வளவு வைக்க கூட ஆண்டவர் எனக்கு இது, சரியா? ஆண்டவர் என்னுடைய விருப்பத்தை கேட்டார். ஆக அதே மாதிரி நானும் நீங்களும் சில காரியங்களை செய்யும் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்புறம் நாங்க விரும்பினாலும் செய்ய முடியாது சில வழியில இல்லையா? பாருங்க, அந்த ஆவியிலே போய் அவர் காவலில் உள்ளவர்களை, உலகத்தினாலே மறக்கப்பட்டவர்களை, உலகத்தினாலே ஒதுக்கப்பட்டவர்களை, உலகத்தினாலே வெறுக்கப்பட்டவர்களை, சமுதாயத்தினாலே தள்ளி வைக்கப்பட்டவர்களை அவர் சந்திக்கிறார். யார சந்திச்சா தெரியுமா? யார் அந்த ஆவிகள்? இப்ப நீங்க சொன்னீங்களே எத்தனை நேரம் சுவிசேஷம் சொல்லி, 120 வருஷம் சுவிசேஷம் சொல்லி கீழ்படியாம போன அந்த ஆவிகள். தேவனுடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரிதா இருக்கு. அதனாலதான் பவுல் சொன்னார், உங்களுடைய அன்பின் ஆழம் அகலம் என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஏன்னா அன்றைக்கு கீழ்படியாம போனவங்களுக்காக நீங்க இன்னொரு தடவை போய் இறங்கினீங்களே. அப்ப நீங்களும் நானும் எங்களுடைய மூதாதையர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, சுவிசேஷத்தை கேட்காமலேயே மண்டையை போட்டார்கள், அவங்களை குறிச்சு நாங்கள் கவலைப்படக்கூடாது. தேவனுடைய நீதி மகா பெரியது. ஹல்லேலூயா. அவர் அவர்களையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார் இல்லையா? ஏன்னா என்னுடைய தேவனுடைய நீதி என்ன அவ்வளவு விசுவாசமா இருக்கிறனுங்க. அவருல குறை ஏதுமே இல்லை, எந்த குறையும் இல்லை இல்லையா? அவர் எப்படி செய்வார்னு நீங்க கவலைப்படாதீங்க, அவர் செய்வார். நான் அவருடைய திட்டத்தில் என்ன செய்ய வேணும் இதை கொஞ்சம் எல்லாரும் சீர்தூக்கி பார்க்கணும்னு விரும்புறேன். உங்களுக்குள்ள உலகத்தில தேவைகள் இருக்கலாம், காரியங்கள் இருக்கலாம், உங்களுக்கு கடமைகள் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல இல்ல. ஆனால் இந்த உலகத்திலே உங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களும் தேவனாலே உங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றதை தயவு செய்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவருடைய ஒரு கரம் அசைந்தால் உங்களுடைய வாழ்க்கை தலைகளாக மாறிவிடும். வணங்கிக் கொள்ளுங்க. அது ஆரோக்கியமானாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது இல்லையா? அவருக்கு அறியாம எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதில்லை. அவர் அனுமதிக்காம எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதில்லை. எனக்கு பார்க்க தெரியல, எனக்கு தூர பார்வை குறைவு, எனக்கு தூர தரிசனம் குறைவு, அதனால நான் அறியாதவனாக இருக்கிறேன், திகைக்கிறேன், பயப்படுகிறேன், அழுகிறேன், கவலைப்படுகிறேன். ஆனால் என்னை குறித்த நாட்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொன்னார், நான் கர்ப்பத்தில் இருந்து விழுந்த நாள் முதலாய் உம்முடைய சார்பில் விழுந்தேன். கர்ப்பத்திலிருந்து விழுந்ததிலிருந்து நான் உம்முடைய சார்பில் தான் விழுந்தேன். நீர் தான் என்னை தாங்கி இருக்கிறீர், எனக்கு தான் தெரியல. உம்முடைய கரம் தான் என்ன நடத்தி இருக்கு, எனக்கு தான் அது தெரியல. இல்லையா? ஏனண்டா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய காரியங்கள் ஒளிந்து போனது உண்மைதான், ஆனால் புதிதான காரியங்கள் வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் ஆதாமுடைய விலா எலும்பிலே எடுத்துவிட்டு அந்த இடத்தை ஒரு ஓட்டையா வைக்க இல்லை. எலும்பு எடுத்துட்டு என்ன ஓட்டையா விட்டாரா? அந்த இடத்தை அடைக்கிறார், சதையினால அடைக்கிறார். ஆக பாவத்தை விட்டுவிட்டு பாவம் செய்கிறேன் இல்ல, ஆனா அந்த இடத்தை நாங்கள் நீதியின் கிரியலினாலே அடைக்க வேண்டும். ஏன்னா திருப்பவன் நானும் நீங்களும் பாவம் செய்யாம இருக்கணும் என்றால் நாங்கள் நீதி செய்து கொண்டிருந்தால் தான் பாவம் செய்ய முடியாது. வணங்கிக் கொடுங்க. எதுக்காக நீதி செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, நீங்க திருப்பி பாவத்துக்குள்ள போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் நீதி செய்யணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீதி செய்து கொண்டிருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு குறைவான சந்தர்ப்பம் பாவம் செய்யறதுக்கு. வழங்குறீங்களா? இன்னைக்கு திருவிருந்துக்கு இங்க எல்லாம் தயாரா இருக்குது. இயேசுவினுடைய சிலுவை பாடுகள், அவர் எனக்காக உங்களுக்காக உத்தரித்த அந்த சம்பவங்கள், அதுல வேதம் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நினைத்து நினைத்து உருகுகிறோம். இல்லையண்டில்ல. ஆனால் அதுக்கு பிறகு அவர் எடுத்த ஜெயத்துக்குரிய காரியத்தையும் நானும் நீங்களும் செய்ய வேண்டியது எங்களுடைய கடமையா இருக்கிறது. இதுக்காக உருகு உருகி அழுது ஒப்பாரி வச்சு கொண்டிருக்கிறது மாத்திரம் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படல. மாறாக அவருடைய வெற்றியினுடைய பங்காளிகளாகி அந்த நீதியின் ஆயுதங்களாக எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லையா? ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அஞ்சு பாட்டு, நாலு துதி, மூன்று விண்ணப்பம் அல்ல, அதுவும் தான். ஆனால் இது தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை, தேவனாலே சொல்லப்படுகிற புத்தியுள்ள ஆராதனை. விளங்கிக் கொள்ளுங்க. தயவு செய்து பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார், உண்மை சத்தியம். அதே அளவுக்கு நீங்கள் இந்த பூமியிலே நீங்களும் நானும் கிரியை செய்யும்படிக்கு அவர் எழுந்திருக்கிறார். நீதியின் நானும் நீங்களும் தரித்துக் கொள்ளும்படிக்கு எழுந்திருக்கிறார். நீதியினாலேதான் வெளிச்சம் உண்டாகும், நீதியினாலேதான் விடுதலை உண்டாகும். விளங்கிக் கொள்ளுங்க. உங்களோட நீதியை பார்த்து மற்றவர்கள் ஓடி வர, இருள்ல இருக்கிறவங்க வெளிச்சத்தை பார்த்து ஓடி வர வேணும். விளங்குதுங்களா? நீதி பாதாளத்தில் இருக்கிறவங்க சமாதானத்தை நோக்கி வரணும். எங்க இருக்கிற இந்த சமாதானம்? தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே, தேவனுடைய மத்தியில தான் இருக்கும். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் என்று வேதம் சொல்லு. விளங்குதா? இங்க எல்லாரும் ஒரே ரத்தத்தால கழுவப்பட்டார்கள். ஒராளை ஒராள் உற்சாகப்படுத்தவும் பலப்படுத்தவும் தாங்கவும். நீ பலகீனா, ஓகே, நான் உனக்கு உதவி செய்யறேன். யோவாப் சொன்னான், அவன் கை மேலட்டா, நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. உண்ட பக்கம் மேலட்டா, நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். கர்த்தருக்காக நம்முடைய சௌரியத்தை காட்டுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிருபையின் ஆலயத்தில் இருக்கிற என்னுடைய சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய ஒரு பெரிய வேண்டுகோள் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஏக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போட சியோனுக்குள்ள வாரது மாத்திரமல்ல, சியோனுக்குள்ள அநேகம் பேரை ஆதாயப்படுத்தினவர்களாய் வர வேண்டும் என்பதாம் விருப்பம். உலகத்திலே அநேகம் பேர் இருளே மரணம் என்கிற அகலமான வாசல்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்களும் ஒரு நாள் அந்த இடத்திலே நின்றவர்கள்தான். தேவனுடைய இரக்கங்களினாலே வெளிச்சத்தினாலே மீட்கப்பட்டு திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்ப்பளித்துகிறேன், நீதியின் கிரியைகளை நீ நடப்பி. இல்லையா? உபவாசம் பண்றது, சபைக்கு போறது, கூட்டங்களுக்கு போறது, இதெல்லாம் எதுக்கு? என்னுடைய ஆத்மா பலப்படுறதுக்கு. குட். அது தவிர ஃபீல்ட் ஒர்க் சொல்லி ஒன்று இருக்கு. இல்லையா? அது தவிர என்ன இருக்கு? ஃபீல்ட் ஒர்க், வெளியில போய் செய்ய வேண்டிய காரியம் என்று சொல்லி ஒன்று இருக்கு. தயவு செய்து உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, யாரோட பேச வேணும், யார்கிட்ட நான் என்ன செய்யணும், ஆண்டவரே உண்மை குறித்து நான் யாருக்கு வேலை செய்யணும், யாருக்கு வெளிப்படுத்த வேணும் இல்லையா? அங்கேயும் இங்கேயும் அலைந்து தெரியாதீங்க. ஆகார் மாதிரி போக சொல்லிட்டாங்களே, எங்க போறோம்னு தெரியாம வனாந்திரத்துல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு இருந்தீங்கன்னா கடைசி தந்த தண்ணி எல்லாம் போய் கடைசி சாக வேண்டியதான். சரி, ஆண்டவர் கொடுக்குற பலத்தை பிரயோஜனப்படுத்த தெரிய வேணும் இல்லையா? ஆண்டவருடைய தரிசனத்துக்குள்ளால போகணும். முதல்ல அதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரத்துல ஜெபிங்க, ஜெபிச்சு ஆண்டவரத்துல கேளுங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். பவுல் அதைத்தான் கேட்டார். அவ்வளவு படிச்ச ஒரு மனுஷன், எல்லா சட்டத்திட்டங்களையும் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன், இருந்தாலும் அவர் தேவன் அவரை சந்தித்த போது அவர் கேட்ட ஒரு சரியான கேள்வி என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அவர் செய்யற மாதிரி நானும் செய்யட்டான்றது அல்ல, சரியா? அவா செய்யற மாதிரி நானும் செய்யட்டான்றது அல்ல, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நான் எது செய்தா உமக்கு பிரியம், நான் எது செய்தா உமக்கு உகந்தது. ஹலலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கர்த்தருக்குள்ள மரித்தேன், இப்ப பிழைத்திருக்கிறது நான் அல்ல, இப்ப எனக்குள்ளே இருந்து செயல்படுகிறவர் கிறிஸ்து. அதனால அவர் இனி நான் அல்ல, பிழைத்திருக்கிறது எனக்குள்ள யாரு? கிறிஸ்து. அதனால மாம்சத்துல ஒருவனையும் நான் அறியேன், கிறிஸ்துவுக்குள்ள மாம்சத்துல ஒருவனையும் நான் அறியேன். எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாலதான் நான் பாக்குறேன். உங்களை நான் அன்பு கூர்ந்தேன்டா, கிறிஸ்து உங்களை அன்பு கூர்ற அப்படின்னால நான் அன்பு கூர்றேன் இல்லையா? உலகத்துல எனக்கு உங்களை முதலே தெரியும்ன்றதுனால இல்ல, நீங்க எனக்கு பக்கத்து உள்ள இருந்தீங்கன்றதுனால இல்ல, என்னுடைய ஊர்க்காரன்றதுனால இல்ல, நான் கிறிஸ்து உங்களை ரட்சித்திருக்கிறபடினாலே, கிறிஸ்து உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறபடினாலே, நீங்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா ஆகி என் சகோதர சகோதரியா இருக்கிறபடினாலே, அந்த கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக உங்களை நான் அன்பு கூறுகிறேன். அதுதான் பவுல் சொன்னார், மாமிசத்துல ஒருவனையும் நான் அறியேன். ஏண்டா மாமிசம் கேடு உள்ளது, அழிந்து போகக்கூடியது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அழிஞ்சு போயிடும். மாம்சத்தில் எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப் வருது போகுது, எத்தனை பகைகள் வருது. ஆக கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அதுதான் மிகவும் முக்கியம் இல்லையா? எப்பவுமே பேதுருவ மாதிரி எனக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே இருந்துடலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காதபடிக்கு தயவு செய்து இந்த கூடாரத்துக்கு வெளியிலேயும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள் இருக்கு, உங்களுடைய கிரியைகளை ஆண்டவருக்காக நடப்பீங்க என்று சொல்லி நாங்கள் வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து தயவு செய்து எல்லாரும் எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் என் மேலும் உங்கள் மேலும் பிரியமாயிருக்கும்படிக்கு எங்களை ஒரு விசை அவர் கையிலே ஒப்பு கொடுப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய குமாரனை எங்களுடைய பாவ ரோகங்களின் மீட்பாக கொடுத்து இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. சிலுவையின் உத்தரித்து எங்களுடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தின் மேல் சுமந்து மரணத்துக்குள்ளாய் கடந்து சென்றதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் இயேசுவே. அதே போல பிதாவினுடைய அனுக்கிரகத்தினாலே ஆவியிலே உயிர்த்தெழுந்து நாங்கள் நீதியை நடப்பிக்கும்படிக்கு தேவனோட சேரும்படிக்கும் கர்த்தாவினை ஜீவித்திருக்கிறபடியினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை உடையவராயிருக்கிற உம்மிடத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை குறித்து நீர் முன்குறித்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் இன்னும் செய்யாமல் போனதும் செய்ய மறந்ததும் செய்ய இயலாமல் இருக்கிற காரியங்களை எங்களுக்கு அறிவுறுத்தி எங்களை ஒரு விசை பலப்படுத்தி அந்த காரியங்களை நாங்கள் உமக்கென்று நடப்பிக்க எங்களுக்கு கிருப செய்யுங்க ஆண்டவரே. தேவரீர், ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படிக்கு எங்கள் சரீரங்களை உமக்கு உகந்த பலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருப செய்யுங்க ஆண்டவரே. சகோதர சிநேகத்திலும் அந்யோன்யத்திலும் நாங்கள் உங்களுக்குள்ளே கட்டுண்டவர்களாயிருக்க, சபையை கட்டுகிறவர்களாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.